நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 16 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை இந்திய மீனவர்களிடையே இந்த மாதம் 20 சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டம் தொடர்பில் தமது வாழ்வாதாரங்களை பாதிக்கும் எந்த முடிவுக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று இலங்கை மீனவர்கள் தெரிவிக்கும் விஷயங்கள்.
எரிபொருளுக்குரிய காசை கூட உழைக்க முடியாத நிலைமை ஏற்படுது. ஆகவே அந்த கடல் வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு விட்டு செல்வதற்காக தயவு செய்து எங்களுடைய பகுதியில் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்க வேணாம் என தயவாக கேட்டுக்கொள்வோம்.
புதுடெல்லி கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பது குறித்து தமிழக மீனவர்களின் விளக்கம். தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் தரம் குறைந்து வருகிறது என்று ஆய்வு கூறும் வேளையில் அது குறித்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பேட்டி.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் சரியாக தாய்மொழியை படிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தலைமை நீதிபதி எழுதியுள்ள கடிதம் குறித்த செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசையின் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். ரோமன் கத்தோலிக்க மதகுருக்களால் சிறுவர் சிறுமியர் பாலியல் ரீதியாக இம்சிக்கப்படுவது பற்றி நடத்தப்படும் ஐநாவின் முதலாவது பகிரங்க விசாரணையின் போது ரோமன் கத்தோலிக்க தலைமைப்பீடமான வத்திக்கன் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாகியிருக்கிறது. பாலியல் உறவுகளினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தகவல்களை இருட்டடிப்பு செய்து இந்த விவகாரங்களை மூடிமறைக்க கத்தோலிக்க தேவாலய தலைமைப்பிடம் முயற்சி செய்கிறது ஏன் என்று ஐநா விசாரணைக் குழுவினர் வத்திக்கன் பிரதிநிதி அதிமேற்றானியார் சில்வானோ தொமாசிடம் கேட்டார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கும் போது,
There is no excuse for any form of violence or exploitation of children. Such crimes can never be justified, whether committed in the home.
சிறுவர் சிறுமியர் மீது பாடசாலையிலோ சமூகத்திலோ அல்லது வீட்டிலோ பாலியல் பலாத்காரம் பிரயோகிக்கப்படுவதை ஒருபோதுமே நியாயப்படுத்த முடியாது. அதற்கு எந்தவிதமான மன்னிப்புமே கிடையாது என்று குறிப்பிட்டார். முன்னாள் லெபனன் பிரதமர் ரஃபீக் ஹரீரி 9 முன்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச தீர்ப்பாயத்தில் 4 மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. குற்றம் சாட்டப்படும் இந்த 4 ஹிஸ்புல்லா இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் நடக்கும் இந்த விசாரணையில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த விசாரணை நடக்கிறது. தொடக்கவாதத்தில் குற்றம் சாட்டும் வழக்கறிஞர் இந்த தாக்குதல் ஒரு துடிகரமான இரக்கமற்ற ஒன்று என்றும் தாக்குதலை நடத்தியவர்கள் பீதிய பரப்பும் நோக்கோடு செயல்பட்டார்கள் என்றும் கூறினார். இந்த தாக்குதலை தான் நடத்தவில்லை என்று ஹிஸ்புல்லா மறுத்திருக்கிறது. யமன் நாட்டில் ராணுவ முகாம் ஒன்றுக்குள் அல்கொய்தா வன்மவாதிகள் அதிரடிப்பாய்ச்சல் நடத்த முயற்சி செய்தபோது யமனி ராணுவ வீரர்கள் 5 வன்மவாதிகள் 7 கொல்லப்பட்டார்கள். யமனின் மத்திய பகுதி நகரான ரடாவில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதே ரடா நகரில் சுமார் 1 முன்னர் பொதுமக்களை கலந்து கொண்ட குடும்ப திருமண வைபவம் ஒன்றின் மீது ஆளில்லா விமானம் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதில் 17 பெரும்பாலும் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். யமன் நாட்டை தமது தளங்களில் ஒன்றாக அமைத்து போராடி வரும் அல்கொய்தா வன்மவாதிகளுக்கு எதிராக போராடி வரும் அமெரிக்கா யமன் அரசாங்கத்தின் அனுமதியோடு நடத்தி வரும் இந்த ஆளில்லா விமான தாக்குதல்களை பொதுமக்கள் எதிர்த்து வருகிறார்கள். இந்திய தலைநகர் டெல்லியில் டென்மார்க் நாட்டு சுற்றுப்பயணி ஒருவரை கும்பல் ஒன்று பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து அந்த பெண்ணுக்கு சொந்தமான சில உடைமைகள் மீட்கப்பட்டுள்ளன. 51 வயதான அந்த டென்மார்க் பெண் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு செல்லும் வழி தவறியதால் வழி கேட்டுக்கொண்டிருந்த போது அவரை அந்த கும்பல் தாக்கியது. கத்தி முனையில் அவர் கொள்ளையடிக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டதாக பார்கஞ்ச் போலீசார் கூறியிருக்கிறார்கள். விழிப்புலனை இழந்து கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கு மரபணு சிகிச்சை செய்வதன் மூலம் பார்வை மீட்கப்பட முடியும் என்று பிரிட்டனில் ஆக்ஸ்போர்ட் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். குரேடெர்மியா என்று குறிப்பிடப்படும் நோய் பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கு செல்வது, ஒளியை கண்டுபிடிக்கும் கலங்களை கண்களிலிருந்து அழித்து விடுவது. இந்த அரிய நோய் கண்ட 6 பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் சிகிச்சை வழங்கினார்கள். குறைபாடு உள்ள மரபணு இருந்த இடத்திற்கு குறை அற்ற நல்ல மரபணுவை நோயாளிகளின் கண்களில் செலுத்துவதன் மூலம் பார்வை சீராவது மட்டுமல்ல ஸ்திரமாகியும் விடுகிறது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒஸ்கா விருதுகளுக்கான சற்று முன்னர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டு விருதுகளுக்கான மோசடி கலைஞர்களை மையமாக கொண்ட அமெரிக்கன் ஹசில் என்ற படமும் விண்வெளி சாகச படமான கிராவிட்டியும் சிறந்த படம் என்ற பிரிவு உட்பட தலா 10 பிரிவுகளில்
பரிந்துரைக்கப்பட்டுள்ளன.
அமெரிக்கன் ஹசில், கேப்டன் பிலிப்ஸ், டாலஸ் பாய்ஸ் கிளப், கிராவிட்டி.
ஸ்டீவ் மெக்யூன் இயக்கிய அமெரிக்க கருப்பின சூழலை அடிமையாக வைக்கப்பட்டிருந்த மையமாக கொண்ட 12 Years a Slave என்ற படமும் 9 பிரிவுகளில் பரிசுக்காக போட்டியிடுகிறது. மார்ச் 2 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒஸ்கார் வைபவம் நடக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இந்திய மீனவர்கள் தமது எல்லைக்கு வருவது தொடர்பில் இந்தியா வந்துள்ள இலங்கை மீனவர்கள் மீண்டும் கவலையும் கண்டனமும் வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இந்தியா தரப்பிலிருந்து வைக்கப்படும் எந்த ஒரு கோரிக்கையையும் ஏற்க மாட்டோம் என இந்தியா வந்துள்ள இலங்கை மீனவர் பிரதிநிதி குழு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்கள் காரணமாக தாங்கள் இன்றளவும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுதில்லியில் இந்தியா தரப்புடன் பேச்சுவார்த்தைகளுக்காக வந்திருந்த இலங்கை குழுவில் இடம்பெற்றிருந்த மன்னார் பகுதி மீனவர் தலைவர்களில் ஒருவரான ஜஸ்டின் ஆல்பர்ட் சோயிசா பிபிசி தமிழோசையிடம் இதை தெரிவித்தார்.
வருடமாக யுத்தத்தால பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில இருக்கின்ற உங்களுடைய உறவுகள், நீங்கள் உறவுகளாக மதிக்கின்ற வடபகுதியில் தமிழர்கள் மிகவும் மோசமான ஒரு வாழ்வாதார பிரச்சனையை எதிர்கொண்டு இருப்பதனால் நீங்கள் பாவிக்கின்ற இரட்டை மடி போன்ற பாரிய கடல் அழிவுகளை வளங்களை அளிக்கின்ற இந்த தொழில்களை பயன்படுத்துவார்கள் என்பது மக்கள் வாரத்திலே 3 நாள் தொழிலுக்கு செல்கின்றார்கள். 3 தொழில் நாள் சென்றாலும் இந்த எரிபொருளுக்குரிய காசை கூட உழைக்க முடியாத நிலைமை ஏற்படுது. ஆகவே அந்த கடல் வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வளர்ச்சி பாதைக்கு விட்டு செல்வதற்காக தயவு செய்து எங்களுடைய பகுதியில் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்க வேணாம் என தயவாக கேட்டுக்கொள்வோம்
என்றார் ஜஸ்டின் ஆல்பர்ட் சோயிசா. இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை மீண்டும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் வேளையில் கச்சத்தீவை விட எல்லை தாண்டி வந்து மீன் பிடிப்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இவர், கச்சத்தீவு இந்தியாவுடன் மீண்டும் இணைக்கப்பட்டாலும் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்றார். தற்போது வாழ்க்கையை இழந்து வாடும் இலங்கை தமிழ் மீனவர்களின் நலனை காக்க வேண்டிய பொறுப்பு இந்திய தமிழ் மீனவர்களுக்கும் உள்ளதால் அவர்கள் தேவையான ஒத்துழைப்பை கொடுக்கவும் இலங்கை மீனவர்கள் கோரியுள்ளனர். இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி கேடு விளைவிப்பதாகவும் இயற்கை வளங்களை சூறையாடுவது சகித்துக் கொள்ள முடியாத குற்றம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராஜித்த சேனரத்னவுடன் இந்தியா வந்துள்ள இவர்கள் புதுதில்லியில் இந்திய தமிழ் மீனவர்களுடன் முன்னோட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும், ஆனால் காரணம் எதுவும் கூறாமல் இக்கூட்டம் ரத்தாகிவிட்டதாகவும், இதற்கான காரணம் எதுவும் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும் கூறினார் ஆல்பர்ட் சோயிசா.
இன்றைக்கு காலையில 11 மணிக்கு தமிழக மீனவர்களை இலங்கையினுடைய வடபகுதி மீனவர்கள் சந்திப்பதாக திட்டமிருந்தது. அவர்களுடைய சந்திப்பில் நடைபெற்ற விடயங்களை பத்திரிகையாளருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த பத்திரிகை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனா தமிழ்நாடக மீனவர்கள் வராத காரணத்தாலே ஏற்பாடு செய்யப்பட்ட பத்திரிகை மாநாடு நடந்தது. நாங்கள் இலங்கையிலிருந்து டெல்லி வந்ததற்கான நோக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம்
என்றார் ஜஸ்டின் ஆல்பர்ட் சோயிசா. இருநாட்டு மீனவர்களும் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க தமிழக முதல்வர் தீவிரம் காட்டவில்லை என்றும் இலங்கை குழுவினர் வருத்தம் தெரிவித்தனர். தமது நாட்டு மீனவர்களின் வாழ்க்கை நிலையை நேரில் வந்து பார்க்கும்படி இந்திய குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும், தமது நிலையை பார்த்த பிறகும் அவர்கள் தொடர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரப்படும் எனவும், அதை ஏற்க இந்திய மீனவர்கள் மறுத்தால் கடுமையான சட்டத்தை இயற்ற இலங்கை அரசை வலியுறுத்துவோம் எனவும் சோயிசா தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லி கூட்டத்தை விமர்சித்துள்ள இலங்கை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர்களின் இணையத்தையும் அவர் கடுமையாக குறை கூறினார்.
இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கவும் இல்லை, பேச்சுவார்த்தையில தவறான முடிவுகள் எட்டப்படவும் இல்லை. ஆகவே என்ன நடக்கிறதுங்கிற தெரியாம நிராகரிக்கிறவங்க சொல்றது அவருடைய அறியாமையை குறிக்குது. அப்ப அமைச்சர் ஊடாக எடுக்கப்படுற முடிவுகள் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து அரசாங்கத்தின் ஊடாகத்தான் அது நடைமுறைக்கு வரும். எங்களுக்கு தேவையானதை அரசாங்கத்தினூடாக பெற்றுக்கொள்றதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டா அதை அவர் நிராகரிக்கிறா இருந்தா பிறகு யார் மூலமா அவர் அந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க போறாருங்கிறது என்னுடைய கேள்வி
என்றார் ஜஸ்டின் ஆல்பர்ட் சோயிசா. எனினும் சென்னையில் இம்மாதம் 20 தேதி இருநாட்டு மீனவர்களிடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும், இதன் மூலம் இருநாட்டு மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படக்கூடும் என்று தாங்கள் கருதுவதாக புதுதில்லி கூட்டத்திற்கு வந்திருந்த இலங்கை குழுவில் இருந்த மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் தலைவரான ஜஸ்டின் ஆல்பர்ட் சோயிசா கூறினார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இதனிடையே டெல்லி வந்திருந்த இலங்கை குழுவை சந்திப்பதாக இருந்த இந்திய மீனவர்களின் சந்திப்பு ஏன் திட்டமிடப்படி நடைபெறவில்லை என்று ராமேஸ்வரம் பகுதி மீனவர் கூட்டமைப்பின் தலைவர் என் தேவதாஸ் அவர்களை கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
இப்ப வந்து நாங்க தான் முதல்ல அவங்களுக்கு வாலண்டியரா பேசி நாங்க வந்து இந்த
உங்க சந்திப்பை நடத்தணும், நாங்க சந்திக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம் நாங்க முதல்ல சொல்லியிருந்தோம். ஆனா அது ஒரு நாட்கள்ல வந்து 20 பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது என்ற செய்தி வந்து மத்திய அரசு மாநில அரசு வாயிலாக எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனால இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு போய் பேசுறதை விட இந்த 20 பேச்சுவார்த்தையில நம்ம நேரடியா கலந்து இருநாட்டு மீனவர்களும் இரு அரசுகளுமே கலந்து பேசப்போது அதுல நம்ம செயல்படலாங்கிறதுனால எங்களால் போக முடியாத சூழ்நிலை.
சரி, அப்படியானால் அந்த தகவல் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் மீனவ பிரதிநிதிகளுக்கு ஏன் சொல்லப்படவில்லை?
அந்த தகவல் வந்து நாங்க சொல்லிட்டோம், இலங்கையினுடைய ஐ கமிஷனுக்கு வந்து நாங்க இந்த தகவலை வந்து நேற்று மாலையே வந்து உடனே அவங்களுக்கு சொல்லிட்டோம்.
நீங்கள் இப்படி கூறினாலும் இன்னொரு சந்தேகம் சில மட்டங்களில் எழுப்பப்படுகிறது. அதாவது டெல்லியில் போய் தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் சந்தித்து பேசுவது என்பதை விட தமிழ்நாட்டில் அந்த சந்திப்பு நடக்க வேண்டும் என்று தமிழக அரசு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்ததால் தான் இவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில மட்டங்களில் எழுப்பப்படுவதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இல்லையா,
மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து இருநாட்டு மீனவர்களை வந்து சுபிச்சமா மீன் பிடிச்சா அது வந்து சந்தோஷப்பட போறது மத்திய தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இலங்கை அரசும் சரி. அதனால அப்படியெல்லாம் எந்த விதமான அழுத்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி பசில் ராஜபக்சே வந்திருந்த போதெல்லாம் நாங்க போய் சந்திச்சிருந்தோம், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதனால இதுக்குதான் அரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நாங்க தான் வந்து 20 பேச்சுவார்த்தை வர்ற இருக்குன்றதுனால ஏன் நம்ம போய் பேசணுங்கிறத மாதிரி ஒரு டைம் எடுத்து.
அதே சமயத்தில் வடமாகாணத்தின் சார்பிலான மீனவர்கள் சங்கங்களின் அமைப்புகள் எல்லாமே ஒரே குரலில் ஒரு விஷயத்தை நேற்றும் இன்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்தியாவிலிருந்து வரும் ட்ராலர்கள் யாரும் இலங்கை கடற்பரப்பிற்குள் வரக்கூடாது என்கிற முன் நிபந்தனையோடு தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன?
இதில் வந்து அவங்க வந்து இலங்கை பகுதியில் நாங்கள் வரக்கூடாதுன்னா பேச்சுவார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே. இப்ப நாங்க பாரம்பரியமா மீன் பிடிச்ச பகுதியில மீன் பிடிக்கணும், கச்சேரி ஒப்பந்தத்துல என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ இருநாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம்ங்கிற செய்தி அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமா தான் பேச்சுவார்த்தையை தவிர நாங்க வர வேணாம்னா எதுக்கு பேச்சுவார்த்தை தேவையே இல்லையே.
அதாவது நீங்கள் வர வேண்டாம் என்பதை விட அவர்கள் கூறும் குற்றச்சாட்டு, இவ்வளவு பெரிய ஒரு உள்நாட்டு போரில் சிக்கி பல வகையிலும் நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து இப்பொழுதுதான் மீன் பிடிக்கவே ஆரம்பித்திருக்கிறோம், அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து ட்ராலரில் வர்றதும் அந்த ட்ராலரில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துறதும் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிறு படகுகளில் வந்து அவங்க மீன் பிடிக்கலாம், அதை வந்து நாங்கள் வேணால் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிஜமாகவே உங்களுடைய நோக்கம் வந்து வெறும் மீனவர்களுடைய மீன்பிடி ஆதாரம் உரிமை வாழ்வு இது பற்றின்னு சொன்னீங்கன்னா ட்ராலரில் போகாமல் சிறு படகுகளில் போய் அவங்களே அனுமதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மீனவர்கள்லேருந்து ஒரு தரப்பார் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க போல் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த யோசனையை நீங்கள் ஏன் பரிசீலிக்கக்கூடாது?
நிச்சயமாக நிச்சயமாக. இது எப்படின்னா, இல்லை இருநாட்டு மீன்பிடி அரசு கொடுத்த படகு தான் வச்சுருக்கேன், ட்ராலர் தான் வச்சுருக்கேன். இலங்கையிலும் ட்ராலர் படகு தான் இருக்குது, இந்தியாவிலும் ட்ராலர் படகு தான் இருக்குது. இன்னைக்கு துருப்பு போட்டு மீன் பிடிக்கிறதுனா எங்கேயுமே நடக்காது சார், இலங்கையிலேயும் கிடையாது துருப்பு போட்டு மீன் பிடிக்கிறது. அவங்களும் மோட்டரைஸ் படகு தான் வச்சிருக்காங்க, நாங்களும் மோட்டரைஸ் படகு தான் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம எதுக்கு இந்த பேச்சுவார்த்தை சொல்றோம்னா, இருநாட்டு மீனவர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லாம பேசுறதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை சொல்றோம். இதை விட இலங்கை மீனவர்கள் வந்து சிரம பண்ண இந்திய மீனவர் நல்லா இருக்குன்னு அதுக்காக பேச்சுவார்த்தை நம்ம சொல்லவில்லை. மீனவர்களும் வளமோடு வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்னலை களைவதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை தவிர ஒருவர் மீனை ஒருவர் வந்து சாப்பிடுவதற்கு கிடையாது என்பதை நீங்க முதல்ல உணரணும்.
ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் என் தேவதாஸ். இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு தொகுதி இலங்கை மீனவர்கள் இன்று இரவு காங்கேசன் துறைக்கு வந்து சேர்ந்துள்ளார்கள். பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்கரை படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு திரும்பிய ஒரு மீனவருடன் சில நொடிகள் பேசினார் எமது சிங்கள சேவையின் சந்தனகீர்த்தி பண்டார.
அந்த 52 பேரு இன்றைக்கு நாங்கள் வரவேற்று வைக்கிறோம். இப்ப நாங்க அங்க அனுப்பி டைம்ல அனுப்பி காரணம் இல்லை, இன்றைக்கு நாங்கள் வரவேற்று வைக்கிறாங்க.
நீங்க எத்தனை நாள் இந்தியாவிலே சிறைச்சாலையில இருந்தீங்க?
4 இருக்கு, 4 மாத்திரை கண்கள்ல பிஞ்சோமலே மிகம்பு.
செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் மன்னார் மாவட்டம் திருகேதீஸ்வரம் பகுதியில் உள்ள ஒரு புதை குழியிலிருந்து தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கிடைத்து வருகின்றன. இன்று அந்த பகுதிக்கு சென்று வந்த நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலய சூழலில் மாந்தை சந்திக்கருகில் கடந்த மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் மேலும் 4 மண்டையோடுகள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அனுராதபுரம் விசேட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் தனஞ்சய வைத்தியரத்ன அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
මෙතන තිබුණු ලයිට් කනුවකුත් අයින් කරලා තව මීටර් එකහමාරක් විතර දික් කරන්න සිද්ධ වුණා. මොකද අපි පහුගිය 7 දවසන්වරට කැඩීම් කරද්දී
ඉන්ද නාගල් මුණ්ඩ මනිර පුදේකුලි තොණ්ඩම් පණිගලේ ආරම්භිතෝම් ඉන්ද ඩඩතිල අමින්දරන්ද මී කම්බතේ මුදලෙල් අහටි අන්ද ඩඩතේ මේලම් 1.5 මීටර් අහලපඩුත් වෙන්නී ඉරන්දේ 7වද තඩවයක කඩන වාරම් තොණ්ඩිය පොදු කණ්ඩුපිඩිකපට එලම්බගල් ඉන්ද පක්කතිලෙන් නුණ්ඩ සල්වදේ අවදානිතදන් කාරණමාගවේ ඉවාරු සිය නේරිට ඉරකන්දේ අදෙමුඩ ඉන්ද නාගල් 10-12 සෙන්ටිමීටර් ආලතික්කු තොණ්ඩිනෝම් අපොදු පුදිදාක 4 මනිර මණ්ඩියෝඩගලේ නාගල් කණ්ඩුපිඩිතෝම් ඉදත්ක මුන්නර් 24 වරයිලන மனித மண்டையோடுகளையும் எலும்புகளையும் கண்டுபிடித்திருந்தோம் என்றாலும் அது பற்றி சரியாக என்னால் கூற முடியாதிருக்கின்றது. ஏனென்றால் இந்த மனித புதைகுழி முழுமையாக தோண்டி முடிக்கப்படும் வரையில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை பற்றி எழுந்தமானமாக என்னால் எதனையும் கூற முடியாது என்றார் விசேட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் வைத்தியரத்னா அவர்கள். கடந்த டிசம்பர் மாதம் 20 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித புதைகுழியை தோண்டும் பணிகள் மன்னார் மாவட்ட நீதவான் ஆனந்தி கனகரத்னம் அவர்களின் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் மாதத்தில் 5 தடவைகளும் இந்த மாதம் 3-4 தேதிகளிலும் பின்னர் 6-7 தேதிகளிலும் புதைகுழி தோண்டும் பணிகள் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் போலீசார் முன்னிலையில் நடைபெற்றதன் பின்னர் இன்று வியாழக்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரையில் 36 மனித மண்டையோடுகள் உள்ளிட்ட மனித எலும்பு தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் விசேட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் வைத்தியரத்னம் அவர்கள் செய்தியாளர்களிடம் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இந்த புதைகுழி தொடர்பாக முதற் தடவையாக விவரங்களை தெரிவித்தார்.
Clothing items. The bodies are really buried in several layers, that is obviously seen. And
மனித உடற்பகங்களை தவிர மனித ஆடைகள் எதனையும் நாங்கள் காணவில்லை. மனித உடல்கள் பல படுகளாக புதைக்கப்பட்டிருப்பதை வெளிப்படையாக காண முடிகின்றது. மேல்மட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த உடல்கள் வீதி அமைப்பு பணிகள் காரணமாக துரதிருஷ்டவசமாக சிதைக்கப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. வீதி நிர்மாண வேலையாட்கள் முதலில் இவற்றை கண்டுபிடித்து தகவல் தெரிவித்திருந்திருப்பார்களே ஆனால் இப்போதிலும் பார்க்க சிறப்பான பணியை முன்னெடுக்க முடிந்திருக்கும். இருப்பினும் எங்களால் முடிந்த அதிக கூடிய அளவில் விஞ்ஞான ரீதியாக எங்களுக்கு தெரிந்த வகையில் செய்வதற்கு முயற்சிக்கின்றோம். இந்த மனித கூடுகள் மனித உரிமை விடயத்துடன் சம்பந்தப்பட்டது. எந்த காலத்தைச் சேர்ந்தது என்பதை என்னால் சரியாக கூற முடியாது. அது விசேடமாக ஆய்வு செய்ய வேண்டிய விடயமாகும். இது பொதுமக்களுடையதாக இருக்கலாம் அல்லது புராதனமானவையாகவும் இருக்கலாம். அதை பற்றி என்னால் எதனையும் இப்போது கூற முடியாது. இருந்தாலும் மனிதர்களினால் செய்யப்பட்ட காரியம் இது என்பது தெளிவாக தெரிகின்றது என்றார் விசேட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் தனஞ்சய வைத்தியரத்னா அவர்கள். திருக்கேதீஸ்வர ஆலய திருவிழா ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் புதைகுழியை தோண்டும் பணிகள் விரைவாக முடித்து இதற்காக மூடப்பட்டுள்ள வீதியை திறந்துவிடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் வைத்தியரத்னா அவர்கள் தெரிவித்தார். இந்த மனித புதைகுழியில் பெருமளவு மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இவைகள் யாருடையவை என்ற தகவல் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இன்று மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதிக்கு சென்று வந்த நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய ஒரு செய்தி குறிப்பு அது. இதனிடையே இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் டாக்டர் பிரதீபா மகாநாம ஹேவா பதவி நீக்கப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆசிரியர் ஒருவர் அந்த ஆணையத்திடம் ஒரு புகாரை அளிக்கச் சென்றபொழுது அவர் மிரட்டப்பட்டதாக கூறியே ஆசிரியர் சங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அடுத்ததாக தமிழக செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியான கர்ணன் அவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை தலைமை நீதிபதி இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணனை வேறு ஏதாவது நீதிமன்றத்திற்கு மாற்றிவிட வேண்டும் என வலியுறுத்தி தலைமை நீதிபதி ஆர் கே அகர்வால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி சதாசிவத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பதிலுக்கு கர்ணன் அகர்வால் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்திடம் மனு செய்திருக்கிறார். தனது கடிதத்தில் அகர்வால் கடந்த ஜனவரி 8 நாளன்று நீதிபதி கர்ணன் தன்னை குடிகாரர், பெண் பித்தர், சாதி வெறியர், ஊழல் பேர் வழி என்றெல்லாம் பசை மாறி பொழிந்து பதவி விலக வேண்டும் என்று எச்சரித்தார் என குற்றம் சாட்டுகிறார். மேலும் சில குறிப்பிட்ட வழக்குகளை விசாரிக்கும் பணியினை தனக்கு உடனடியாக ஒதுக்கும்படி கர்ணன் கோரியதாகவும் அகர்வால் தெரிவிக்கிறார். தான் பதவியேற்ற நாளிலிருந்தே சக நீதிபதிகளிடமிருந்தும் வழக்கறிஞர்களிடமிருந்தும் நீதிபதி கர்ணன் மீது ஏராளமான புகார்கள் வருவதாகவும் அகர்வால் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் பொதுநலன் கருதி நீதிமன்றத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் கர்ணனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என அகர்வால் கோரியிருக்கிறார். தலைமை நீதிபதி அகர்வால் கடிதம் தொடர்பில் நீதிபதி கர்ணன் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பட்டியலினத்தவர் ஆணையத்திற்கு அவர் அனுப்பியிருக்கும் மனுவின் பிரதிகள் செய்தியாளர்களிடம் இன்று வியாழன் மாலை வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டத்திற்கான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெறவிருந்த நிலையில் தன்னிடமிருந்து கரூர் மாவட்ட வழக்குகளை பறித்து ஒரு சாதி இந்து பெண் நீதிபதியிடம் ஒப்படைத்து அவ்வாறாக புதிய வளாகத்தினை திறந்து வைக்கும் பெருமை தனக்கு கிடைக்க விடாமல் செய்து தன்னை அகர்வால் அவமானப்படுத்திவிட்டார். எனவே அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்ணன் கோரியிருக்கிறார். கர்ணன் தன்னை இழித்து பேசியதாக அகர்வால் குறிப்பிடும் நாளன்றுதான் புதிய நீதிபதிகள் நியமனம் குறித்த வழக்கு விசாரணையில் திடீரென குறுக்கிட்டு கர்ணன் பரிந்துரைக்கப்பட்ட பட்டியல் நியாயமானது அல்ல என வாதிட்டு தானும் அவ்வழக்கில் மனு தாக்கல் செய்ய விரும்புவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். தமிழ்நாட்டில் கிராமப்புற தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரம் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் அவர்களில் 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் பாதி பேருக்குத்தான் தாய்மொழியில் முதல் வகுப்பு பாட புத்தகங்களே படிக்க முடிகிறது என்றும் கல்வியின் வருடாந்திர தரம் குறித்த ஏசர் என்ற அறிக்கை கூறுகிறது. அந்த முடிவுகள் குறித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் டி கண்ணன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் மறுக்கிறோம் என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களை விட தற்போது தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள் இன்னைக்கு நிறைய செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுது. அந்த அசர் ரிப்போர்ட்ல தொடர்ச்சியாகவே எப்படி தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறை வந்து தரம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத சுட்டிக்காட்டுது என்பது ஒரு மோசமான அறிக்கை தான். ஏன்னா பொதுக்கல்வியை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்பது அரசு பள்ளிகள் தான். இப்ப அரசு பள்ளிகளை மோசம் மோசம்னு சொல்லும் போது அது தனியார் பள்ளிகளுக்கு ஊக்குவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தான் நான் கருதுறேன்.
தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளிகளை ஊக்குவிப்பது அதனுடைய தரத்தை உயர்த்துவது என்பது அந்த பள்ளிகளிலே பணிபுரிகின்ற ஆசிரியர்களின் கடமைதானே தவிர அது மாணவர்களின் தரம் வந்து குறைந்து வருவதாக ஒரு ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டினால் அதை நீங்கள் எப்படி இப்படி பார்க்க முடியும்?
ஒர்க் கல்ச்சர் என்பதை நாங்கள் நிச்சயமாக வரவேற்கிறோம். கண்டிப்பாக அது இருக்கணும். அதே நேரத்தில் அந்த அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் குறிப்பா ஆசிரியர் நியமனம் என்பது அது வந்து இந்த அரசு நியமனம் என்பது இந்த ஆண்டு நியமனம் என்பதே இல்லை. கடந்த ஆண்டுகள்ல கூட ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் என்பது கடந்த காலங்களில் 20 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என்பது நடைமுறையில் இருந்தது. அதை கடந்த 97-98 ஆண்டுகளிலிருந்து 40 மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியராக மாற்றப்பட்டதிலிருந்து 15 ஆண்டுகளாக கல்வித்தரம் என்பது மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. வகுப்புக்கு ஓராசிரியர் என்ற நிலை மாறி ஈராசிரியர் பள்ளிகள் ஆகி அது ஓராசிரியர் பள்ளிகளாக கூட மாறப்பட்ட காலம் இந்த காலத்துல நீடிச்சிருக்கு.
ஆனால் உங்களது இந்த கருத்தை மறுப்பவர்கள் பல கிராமங்களிலே படிப்பதற்கு நிறைய மாணவர்கள் இருந்தும் அவர்கள் அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுக்காததனால் அண்டை பகுதிகளில் இருக்கின்ற தனியார் பள்ளிகளுக்கு செல்வதனால் அரசு பள்ளிகளிலே என்ரோல்மெண்ட் குறைகிறது. எனவே அந்த பள்ளிகளிலே குறைந்திருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை வைத்து அவை ஓராசிரியர் பள்ளிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அந்த ஊரிலே அரசு பள்ளிகளே இருக்கக்கூடாது, அவைகளெல்லாம் அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகளோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இதுக்கு காரணம் யாரு? ஆசிரியர் இல்லையே. மாணவர்கள் குறைவதற்கு காரணம் என்ன? பெற்றோர்களுடைய ஆங்கில மோகம் ஒரு பக்கம். அந்த ஆங்கில மோகம் என்பதுதான் இன்னைக்கு வந்து இந்த அரசு பள்ளிகள் இன்னைக்கு தரம் குறைவதற்கு காரணம்.
அந்த மாதிரியான ஒரு போட்டி சூழ்நிலை நிலவும் பொழுது நீங்கள் வந்து உங்களது கற்பித்தல் தரத்தை நீங்கள் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து போட்டியை தந்தால் தானே வந்து அரசு பள்ளிகளின் தரத்தை நீங்கள் உயர்த்த முடியும். அந்த கமிட்மெண்ட் உங்களிடம் இருக்கிறதா?
கண்டிப்பா இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் நிச்சயமாக அந்த கமிட்மெண்டோட வேலை செய்யறாங்க. ஏன்னா அவருடைய பணியை பாதுகாப்பது இன்னைக்கு முக்கியமான விஷயம் மாறிடுச்சு. இந்த மாதிரி நர்சரி ஸ்கூல்கள் ஆயிரக்கணக்கில் புத்தி சிகழ்வு திறந்தனுடைய விளைவாக இன்னைக்கு பிள்ளைங்க வந்து எண்ணிக்கை வந்து குறையும் போது அவருடைய பணியை பாதுகாப்பதற்காக கூட இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு வேலை செய்யறாங்க.
தனியார் கல்வி
மனநிலை மாறணும்.
பெற்றோருடைய மனநிலை என்பது சந்தையிலே வேலை வாய்ப்பு ஆங்கில கல்வியின் மூலம் தான் கிடைக்கிறது என்ற ஒரு மனோபாவத்தால் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து அதற்கு போட்டியாக அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் உங்களது உறுப்பினர்களை உங்களது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் சங்கம் வைத்திருக்கிறீர்கள், மற்ற கோரிக்கைகளை எழுப்புகிறீர்கள், கல்வி தரத்திலும் நீங்கள் வந்து உயர்ந்திருக்க வேண்டும் என்ற உங்களது அந்த செய்தியை நீங்கள் பரப்புகிறீர்களா?
நிச்சயமாக எங்களுடைய தமிழ்நாடு அறம் பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொறுத்தவரையில உற்கல்ச்சரா நாங்க வந்து கண்டிப்பாக வலியுறுத்துறோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்வதும் அந்த நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல கல்வியை போதிக்க வேண்டும் என்பதை என்றைக்குமே எங்களுடைய உறுப்பினர்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் டி கண்ணன். இந்த ஏசர் அறிக்கை முடிவுகள் குறித்து தமிழகத்தின் முன்னாள் தொடக்கப்பள்ளி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடமும் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
அசர் என்கின்ற நிறுவனம் எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அளவில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கல்வி நிலைமை சரியில்லை, குறிப்பாக தொடக்க கல்வி சரியில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை அசர் நிறுவனம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய கல்வி நிலை ஏதோ பீகாரோடைய மிக மோசமாக இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு தரவுகளை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரூரல் தமிழ்நாடு என்று சொன்னால் எந்த ஒன்றியத்துக்கு சென்றிருக்கிறார்கள், எந்த பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள், எத்தனை மாணவர்களை அவர்கள் சந்தித்து இது போன்ற விவரங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முதலிலே தெளிவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாரும் சரியாக தாய்மொழியை படிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலே மிக சிறப்பான முறையிலே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக அரசு பள்ளியில் படித்தவர்கள்.
இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த தொடக்க கல்வியிலும் சரி அரசு பள்ளிகளிலும் சரி கல்வி தரம் என்பது இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா?
கல்வியினுடைய தரம் என்பது ஏதோ அரசு பள்ளியில் எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் பல நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் கல்வியின் தரம் என்று உயர்த்தப்பட வேண்டியது ஒன்று. காலத்தினுடைய தேவை கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதில் அமையும். ஆக தரத்தை உயர்த்துவது என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், இட்ஸ் எ டைனமிக் ப்ராசஸ்.
அந்த டைனமிக் ப்ராசஸ் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இருக்கின்ற தரமும் குறைந்துவிடக் கூடாது. குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள் என்பது அதிலே வந்து எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து
வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட தரத்தை நீங்கள் வைக்கிற போது இந்த மாணவர் இந்த குறிப்பிட்ட தரத்தை அவர்கள் அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக நீங்க தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா வந்து பேரா டீச்சர்ஸே கிடையாது. மற்ற மாநிலங்கள் இவர்கள் வந்து இதே அசர் வந்து தூக்கி கொண்டாடக்கூடிய பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கு, அங்க பேரா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் முறையாக அந்த கல்வியியல் பட்டப்படிப்பு படித்தவர்களோ அல்லது முறையாக ஆசிரியர் பயிற்சியை படித்தவர்களோ தான் நீங்கள் வேலை வாய்ப்பில் இருக்க முடியும். பன்னிரெண்டாவது படிச்சுட்டு அங்கே இருக்கவங்க யாருமே எந்த விதமான ஆசிரியருக்கான அடிப்படை தேர்வை கூட இல்லாதவங்க கூட அங்கே ஆசிரியர்களாக பணியாற்றலாம். அவங்களால உற்பத்திப்பட்ட மாணவருடைய கல்வி தரம் கூடுதலாக இருக்குன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்?
தொடக்கப்பள்ளியிலே பல கிராமங்களிலே ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதில்லை, அவர்கள் மற்ற வேலைகளை சொந்த வேலைகளை கவனிக்கிறார்கள். மாணவர்களும் அந்த மதிய உணவுக்காக வருகிறார்களே தவிர கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அங்கே இல்லை என்ற வாதம் இருக்கிறது.
நிச்சயமாக அது ஒரு தவறான வாதம். என்னை பொறுத்த மட்டுமே எனக்கு தெரிந்த வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் நீங்க சொன்னது போல ஆசிரியர்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 10-50 ஆசிரியர்கள் வருவதில்லை என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டிலே உண்மை இல்லை. அதே போல சாப்பாட்டிற்காகத்தான் மாணவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டும் நிச்சயமாக மிக தவறான ஒன்று.
ஆனால் நீங்கள் 1-ஆம் வகுப்பிலிருந்து 8-ஆம் வகுப்பு வரை வந்து பாஸ் போடுவது, பரீட்சையிலே அவர்கள் எப்படி எழுதினாலும் பரீட்சை வைக்காமலே கூட பாஸ் போடுவது என்ற ஒரு கொள்கையை அரசாங்கமே அறிவித்து விட்ட பிறகு அவர்கள் கல்வியிலே எந்த அளவுக்கு அவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள், எந்த தரத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை எந்த அளவுகோலின்படி நீங்கள் கணிக்கிறீர்கள்?
நிச்சயமா அதுதான். இப்ப செயல்வழி கல்வியில வந்து மிக முக்கியமான ஒரு திட்டமே அதான். இப்ப ஒவ்வொரு மாணவனும் 1-ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவன் ஒரு 5 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வயதில் அந்த மாணவன் எந்த வகையான திறனை பெற வேண்டும் என்பதற்கு சில அளவுகள் இருக்கிறது. அதே மாணவன் 4-ஆம் வகுப்பு வருகிற போது அந்த மாணவனுக்கு எந்த விதத்திலே அவனுடைய திறன் அச்சீவ்மெண்ட் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கு சில அளவுகள் இருக்கிறது. இந்த 1-ஆம் வகுப்பு மாணவனுக்கு எந்த திறனை அவன் அச்சீவ் செய்யறானோ அதை முடித்த பிறகுதான் அவன் 2-ஆம் வகுப்புக்கு போக முடியும். இதுதான் செயல்வழி கல்வியிலே பாத்தீங்கன்னா மிக அடிப்படையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம். இந்த செயல்வழி கல்வி முறையில் அவன் 5-ஆம் வகுப்பாக இருந்தாலும் 8-ஆம் வகுப்புகளாக வந்தாலும் சரி, அந்த வகுப்பில் அந்த குறிப்பிட்ட வயதில் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ என்ன திறன் அவள் அச்சீவ் செய்ய வேண்டுமோ அந்த திறனை அவள் பெற்றவர்களாகத்தான் வெளியே வர முடியும். சிஸ்டமே அப்படித்தான் வச்சிருக்கோம்.
தமிழகத்தின் முன்னாள் தொடக்கப்பள்ளி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. நேயர்களே, உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் நீங்கள் கடிதங்கள் மட்டுமல்லாமல் bbctamil.com எனும் எமது இணையதளம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.